الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الدنيا حلوة خضراء، وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون، فاتقوا الدنيا واتقوا النساء، فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் ஏ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமாக்குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை உயர்ந்த, சிறந்த, கௌரவமான ஒரு இனமாக ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் மனிதனுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி படைத்திருக்கிறான். படைத்த ரப்பு உலக வஸ்துக்களை மனிதன் எப்படி கையாள வேண்டும், உலகத்தோடு ஒரு மனிதனுடைய தொடர்பு எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதையும் குரானிலே பல்வேறுபட்ட இடங்களிலே தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதனை படைத்த நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித இனத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் வேறு நோக்கத்தில் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறார். தஃப்ஸீருடைய இமாம்கள் விளங்கப்படுத்துவார்கள், அல்லாஹுக்கு வணக்கம் என்பது அல்லாஹ்வுடைய சக்தியை, குதிரத்தை, வல்லமையை அறிந்து விளங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்ற விளக்கத்தையும் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே உலகத்திலே அல்லாஹ்வுக்கு அடிமையாக ஒரு மனிதர் வாழ்கின்ற பொழுது உலகத்துடைய எதற்கும் அந்த மனிதன் அடிமையாக இருக்க முடியாது, உலகத்துக்கு அந்த மனிதன் கட்டுப்பட முடியாது. உலக வஸ்துவாக இருக்கலாம், பட்டம் பதவியாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படுகின்ற நவீனங்களாக இருக்கலாம், அந்நிய கலாச்சாரத்தை ஒட்டிய நாகரிகங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உண்மையான அல்லாஹுடைய அடியான் அந்த உலகத்துடைய எந்த ஒன்றுக்கும் தன்னை அடிமைப்படுத்த மாட்டான் என்பதை அந்த ஆயத்திலே அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிவிட்டார். அதனால்தான் அல்லாஹ்வை யார் பயப்படுவாரோ அவருக்கு உலகத்தில் உள்ள அனைத்தும் பயப்படும், அல்லாஹ்வை பயப்படாதவருக்கு, அல்லாஹ் அல்லாத ஏனைய விடயங்களை பெரிதாக மதிப்பவருக்கு உலக வஸ்துக்களுக்கு அவர் பயப்படுவார் என்ற கருத்து ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நமது முன்னோர்களுடைய வாழ்க்கையின் ஒரு சாராம்சமாக நாம் அடைந்த ஒரு படிப்பினைதான் சஹாபாக்களாக இருக்கலாம், தாபியோங்களாக இருக்கலாம், அதுக்கு பின்னர் வந்த மேதைகளாக இருக்கலாம், அவுலியாக்களாக இருக்கலாம்,
யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு சாராம்சமாக கிடைக்கின்ற ஒரு படிப்பினை என்னவென்றால், உலகத்துடைய சகல விடயங்களையும் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். உலகத்துடைய எவ்வளவு பிரமாண்டமான படைப்பாக இருக்கலாம், எவ்வளவு அழகான படைப்பாக இருக்கலாம், எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு படைப்பாக இருக்கலாம், அது அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறவில்லை. எந்த அளவென்றால், எரிமலை வெடித்து நெருப்பு வருகிறது, அந்த நெருப்பை அணைப்பதற்கு மக்கள் எல்லாம் எதை தேடுவார்கள், தண்ணீரை தேடுவார்கள், நீரை ஊற்றுவார்கள். அந்த நெருப்பை உள்ள இடத்துக்கு உரிய இடத்துக்கு அனுப்புவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பாவித்தது தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சஹாபியை. இந்த நெருப்பை கையில் தடியை கொடுத்து சொன்னார்கள், எங்கிருந்து வருகிறதோ அங்கு விட்டு விட்டு வா. சென்றார்கள், தடியால் சாடை செய்து செய்து காட்டு அந்த நெருப்பு எந்த இடத்திலிருந்து வெளிப்பட்டதோ அந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார்கள் என்றால் நெருப்பு கூட அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிங்கம் மக்களுக்கு மத்தியில் வந்து தொந்தரவு செய்து பயமுறுத்தி கொண்டிருந்தது. காட்டு சிங்கம் ஊருக்குள் வந்து விட்டது, மக்கள் சில பயந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுவர்கள், உமரலியனுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹுவர்கள் வருகிறார்கள், என்ன பயப்படுகிறீர்கள், என்ன நடுங்குகிறீர்கள், இல்ல சிங்கம் வந்திருக்கிறது, காட்டில் உள்ள சிங்கம் ஊருக்குள் வந்து விட்டது, பயப்படுகிறோம், மக்கள் பயப்படுகிறார்கள். நேராக சென்றார்கள் சிங்கத்துக்கு அருகில், சிங்கத்துடைய கன்னத்தில் அறைந்து, நீ இருக்க வேண்டிய இடம் காடு, இது நாம் வாழக்கூடிய இடம், உனக்கு இங்கு இடம் கிடையாது என்ற கருத்தை சொல்லி காட்டிற்கு விரட்டி அடித்தார்கள் என்ற வரலாறை நமது முன்னோர்கள் படைத்திருக்கிறார்கள். கனிமனே, சிங்கத்துக்கே பயப்படாதவர்கள் காட்டில் அல்லது எரிமலை வெடித்து வந்த அந்த அந்த நெருப்புக்கு பயப்படாதவர்கள் கனிமனவர்களே, கடலுக்கு மேலே தரையில் நடப்பது போன்று நடந்தவர்கள் அலாயிபன் ஹதரமி ரலியல்லாஹுவர்கள், கடலை கடக்க வேண்டும், கப்பல் கிடையாது, தோணி கிடையாது, படகு கிடையாது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு கண்ணியமானவர்களே தோழர்களை கூட்டிக் கொண்டு குதிரைகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அந்த கடலுக்கு மேலால் செலுத்தினார்கள். பாதையில் செல்கின்ற பொழுது என்ன சத்தம் கேட்குமோ அந்த சத்தத்தை கடலுக்கு மேலால் குதிரை குழம்புகள் படுகின்ற பொழுது கேட்டோம் என்று சொல்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, உலகத்துடைய சகல படைப்புகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். எந்த திறமையால், எந்த ஆற்றலால், ஈமானால், தக்குவாவால், அமலால், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நற்செயல்களால். இது குறிப்பிட்ட சாராருக்கு சொந்தமானது அல்ல. கண்ணியமானவர்களே, எனவே சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய நிலைமை, உலகத்துடைய எல்லா வசுக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்தார்கள். உலகத்துக்கு அடிமையாகவில்லை, பட்டத்துக்கும் அடிமை கிடையாது, பதவிக்கும் அடிமை கிடையாது. அதனால்தான் அபூபக்கர்ரலியல்லாஹுவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்த பொழுது முதலாவது நிகழ்த்திய ஹுத்பாவிலே அந்த பதவியை துச்சமாக பேசினார்கள். அந்த கலீஃபா என்ற அந்த பதவியை சாதாரணமாக நினைத்து அந்த பதவிக்கு தான் அடிமையாகாமல் அந்த பதவியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என்பதற்காக புல்லீச்சு அழைக்கும் பணத்து கயிறிக்கும் எப்படி சொன்னார்கள், நான் உங்களுக்கு கலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல, நான் உங்களை போன்ற சாதாரணமானவன் தான். மேலும் சொன்னார்கள், நான் நீளமாக ஆட்சி செய்தால் எனக்கு உதவியாக இருங்கள், நான் நீளி தவறி ஆட்சி செய்தால் என்னை தட்டி கேளுங்கள், என்னை திருத்துங்கள், என்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுங்கள் என்று சொல்வார் என்றால் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் தன்னுடைய ஆட்சிக்கு கூட கட்டுப்படாத அந்த சஹாபாக்களுடைய பரம்பரை தான் நாம். கண்ணியமானவர்களே, அதே போன்று சஹாபாக்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்புதான், இடத்துக்கு ஏற்றவாறு தான் மாறாமல் தனக்கு ஏற்றவாறு இடத்தை மாற்றுவார்கள். துனியாவுடைய சூழலை தீனுடைய சூழலாக மாற்றுவார்கள். துனி பாவமான சூழலை அல்லாஹ்வுக்கு விருப்பமான சூழலாக மாற்றுவார்கள். உலகத்தை கொண்டு அவர்கள் அந்தஸ்தை தேட மாட்டார்கள். அற்பமான துனியாவை கொண்டு மதிப்பை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உமர் ரலியல்லாஹுவர்கள் ஹலீஃபா 2/3 மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்த அந்த ஜனாதிபதி பைத்துல் முகத்தஸ் அல்லது அல் பைத்துல் முகத்தஸ் அல்லது பைத்துல் மக்தஸுடைய திறவுகோலை எடுப்பதற்காக வேண்டி பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்திலே செல்கிறார்கள். அங்கு அந்த படையிலே அபு உபைதா இப்னு ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அங்கு பொறுப்பாக கவர்னராக அல்லது படைக்கு பொறுப்பாக செல்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கடந்து செல்கின்ற அந்த போர்டரிலே பலஸ்தீனுடைய ஒரு போர்டர் வரும் பொழுது சிறிய ஒரு நீர் ஓட்டு நீர் ரோடை போன்றிருந்தது, அதை தாண்டி செல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் செருப்பை கலத்தினார்கள், ஒரு கயிற்றிலே கட்டினார்கள், அப்படியே தோளிலே தொங்க சுமந்து தொங்க விட்டுக் கொண்டு அப்படியே அந்த இடத்தை கடக்க முனைகின்ற பொழுது அபு உபைதா ரலியல்லாஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் இப்படி செருப்பை கலட்டி தொங்க விட்டுக் கொண்டு இப்படி பெரிய அரச சபையிலே பெரிய பெரிய அதிகாரிகளுடைய சபையிலே நீங்கள் வரப்போகிறீர்களா, இப்படி வருகிறீர்களே, நான் சுமந்து வருகிறேன் என்ற கருத்தில் கேட்ட பொழுது கோபமடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, தன்னுடைய செருப்பை தான் சுமப்பதை ஹலீஃபா அமீருல் முஃமினீன் அந்த இன்னொரு நாட்டிலே கேவலமாக கருதவில்லை. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு எச்சரித்தார்கள், அபு உபைதா அவர்களுக்கு ஏற்றவாறு என்னை மாறச் சொல்கிறார். இன்னொரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது, இவர்கள் செல்கிறார்கள் கழுதையில் அல்லது கோவேறு கழுதையில், அந்த இடத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள், மன்னர்கள் இருக்கிறார்கள். சொன்னார்கள், நீங்கள் வருவதாக இருந்தால் இந்த பெருமதியான குதிரையில் தான் வர வேண்டும். நீங்கள் உடுத்திருக்கின்ற ஆடை ஒட்டு போடப்பட்ட ஆடை, இதை நீங்கள் கலெக்ட் வேண்டும். நாம் தருகின்ற ஆடம்பர ஆடையை உடையை நீங்கள் அணிய வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்பொழுது இடத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றினார்கள் என்றால் அவர்கள் உண்மையான ஈமான்தாரி இல்லை என்று அவர்களே முடிவெடுத்தார்கள். இது நம்முடைய கோலம். மஸ்ஜிதிலே ஒரு வகையான தோற்றம், பஜாரிலே இன்னும் ஒரு வகையான தோற்றம், திருமண வைபவங்களிலே முஸ்லிமா என்ற கேள்விக்குறிக்குரிய தோற்றம். கண்ணியமானவர்களே, இடத்துக்கு ஏற்றவாறு விமான பயணத்திலே ஒரு கோலம், ஊருக்குள்ளே ஒரு கோலம், வெளிநாட்டிலே இன்னும் ஒரு கோலம், கனிமனுடைய சில கட்டங்களிலே இவர் முஸ்லிமா என்று கேட்கின்ற அளவுக்கு நம்முடைய கோலம் மாறுகிறது என்றால் நம்முடைய ஈமானுடைய தரம் என்ன, நம்முடைய இஸ்லாத்துடைய தரம் என்ன? உமரிலே சொன்னார்கள், நான் உங்களுடைய திறவுகோலை நீங்கள் அந்த பைத்துல் மக்தஸுடைய திறவுகோலை தருவதற்கு நீங்கள் தான் அழைத்தீர்கள். நான் வருவதாக இருந்தால் என்னுடைய இந்த ஆடையில் தான் வருவேன், என்னுடைய இந்த வாகனத்தில் தான் வருவேன். உங்களுக்காக நான் வெளிப்பகத்துக்கு நடிக்க மாட்டேன், உங்களுடைய ஆடம்பர வாகனத்தில் ஏற மாட்டேன் என்ற கருத்தில் சொல்லி ஒரு கருத்து வருகிறது, ஏறினார்கள், குதிரையில் ஏறினார்கள். அந்த குதிரை மிக வேகமாக ஹை ஸ்பீடாக செல்ல முனைந்த பொழுது அதை அப்படியே நிறுத்தி, இந்த ஷைத்தானிலே பயணிப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று தன்னுடைய அந்த வாகனத்திலே பயணித்து அங்கு சென்றார்கள். அபு உபைதா சொன்னார்கள், அபு உபைதா இப்படி நான் என்னுடைய செருப்பை தூக்கி நான் சுமந்து வருவதை நீ கேவலமாக பேசுகிறாயா? இதை வேறு யாராவது ஒருவர் சொல்லியிருந்தால் அவருக்கு நான் ஒரு அடையாளம் வைத்திருப்பேன். இதை துனியாவுக்கு ஏற்றவாறு என்னை மாற்றுவதற்கு ஐடியா சொன்னவருக்கு ஒரு அடையாளம் வைத்திருப்பேன், கியாமத்து நாள் வரைக்கும் அது படிப்படியாக இருக்கும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய பரம்பரை தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இடத்துக்கேற்றவாறு நடிக்கிறோம், துனியாவுக்கேற்றவாறு மாறுகிறோம், துனியாவுக்கு ஏற்றவாறு ஈமானை இழக்கிறோம். ஈமானை இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க முடியுமா? விட்டுக் கொடுக்கிறோம். கேவலம் அந்நிய கலாச்சாரங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறோம். கனிமணர்களே, சஹாபாக்களுடைய நிகழ்வு பெரிய அரசு சபை பெரிய விஐபிகளுடைய ஒரு உணவு வைபவத்திலே விருந்து பிரசாரத்திலே ஒரு சஹாபி சாப்பிட்டு விட்டு விரலை சுவைக்கிறார். சாப்பிட்டு விட்டு விரலை சுவைத்து அதை உறிந்து அப்படியே சுவைப்பது ஒரு சுன்னத். அதற்கு முன்னால் கையால் சாப்பிடுவது சுன்னத். கண்ணியமானவர்களே, வீட்டிலே கையால் சாப்பிட தயார், மஸ்ஜிதிலே கையால் சாப்பிட தயார், ஹோட்டல்களிலே பெரிய பெரிய கல்யாண வீடுகளிலே ஹால்களிலே கையால் சாப்பிடுவதை கூட கேவலமாக கருதுகின்ற சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம் என்றால் நமது முன்னோர்களை பாருங்கள். விரலை சுவைக்கின்ற பொழுது பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், என்ன இது, அநாகரிகம் என்றார், இன்டீசன்ட் என்றார். கனிமணர்களே, நமக்கு சொல்ல முன்னரே நாம் அந்த நாகரிகத்துக்குள் போய்விடுவோம். சொல்ல முன்னரே தொப்பியை கலட்டி விடுவோம். சொல்ல முன்னரே இஸ்லாத்துடைய அடையாளத்தை என்ன இன்றேவிக்கு போக முன்னரே இல்லாமலாக்கி விட்டு போவோம். யாரும் கோபிக்க கூடாது. யூகே, பிரான்ஸ், கனடா ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. இன்டர்வியூ பேஸ் பண்ண வேண்டும் என்றால், தாடியை வலிக்க வேண்டும் என்றால் வலித்து விட்டு போக தயார். கண்ணியமானவர்களே, அலங்க ரிஸ்கை அல்லாஹ் எங்கிருந்தாலும் தருவான். கனடா அல்ல, லண்டன் அல்ல, கொரியா அல்ல, சந்திர மண்டலத்திலே, ஜப்பானிலே, சைனாவிலே, எங்கிருந்தாலும் அலங்க ரிஸ்கை விட ஒரு எண்ணெய், ஒரு பவுனை, ஒரு தினாரை, ஒரு திருகத்தை, ஒரு யூரோவை, ஒரு டொலரை யாராலும் அடைய முடியாது. அலங்கரித்து தான் சந்திர மண்டலத்தில் கடை போட்டாலும் அலங்கரித்து தான் கிடைக்கும். அதற்காக வெளிநாட்டு செல்ல, இன்டர்வியூ பேஸ் பண்ண தாடியை வலிக்க தயார். நபியுடைய சுன்னத்தை அப்படியே வலிக்க தயார். அவ்வளவு காலம் வளர்த்ததை வலிக்க தயார் என்றால், கண்ணியமானவர்களே, முன்னோர்களுடைய நிகழ்வை பாருங்கள். இது சிலருக்கு கசப்பாகத்தான் இருக்கும். கசப்பு கசப்பென்று நாம் இனிப்பாக பேசினால் நாம் நரகம் போக வேண்டிய நிலைமை வரும். அதனால் தான் நாமும் கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கள் என்ற நபியுடைய புத்திமதிக்கு நாங்கள் பேசுகிறோம். கனிமணி, இரண்டு கருத்து இருக்கிறது. குளிர் ஹக்க வலுவுக்கான முர்ராவுக்கு இரண்டு கருத்து. ஒன்று, சொல்கின்ற உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள். கேட்பவர்களுக்கு கசப்பாக இருக்குமே என்றாலும் பரவாயில்லை, உண்மையை சொல்லுங்கள். இதற்கு சிறந்த ஒரு நிகழ்வை நான் முன்வைக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி மையத்தாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மூளை மூளையாக உட்கார்ந்து கொண்டு அழுகிறார்கள். மதீனா நகரமே சோர்ந்து போயிருக்கிறது. அப்படியே ஒரு கலகலப்பு இல்லாமல் இருக்கிறது. அழுகை சத்தம் வருகிறது. நபியவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, உமரடியோடு எழும்புகிறார்கள், பாலை ஏந்துகிறார்கள். நபியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை சந்திக்க போனார்களோ அதே போன்று போயிருக்கிறார்கள். நபியவர்கள் வருவார்கள். யாராவது மௌத் என்று சொன்னால் கழுத்தை வெட்டுவேன், தலையை கீழே போடுவேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார்கள். இந்த நேரத்திலே குலில் ஹக்க வலவுகான முர்ரா என்ற அந்த ஹதீஸை அபூபக்கர் அவர் செய்கிறார்கள். என்னாமல் அபூபக்கர் எழும்பினார்கள். எழும்பி உமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கபிலிஹி ருசுல் என்ற கருத்தில் உள்ள அந்த ஆயத்தை ஓதினார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான். அவருக்கு முன்னர் பல தூதர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அவர் மௌத்தாகினார் அல்லது அவர் மௌத்தாகினார் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் சஹீதாக்கப்பட்டார். நீங்கள் என்ன புறமுதுகு காட்டி ஓடுவீர்களா? மதம் மாறுவீர்களா? இஸ்லாத்தை விட்டு புறமுதுகு காட்டி நீங்கள் மதம் மாறுவீர்களா? உங்களுடைய ஈமானையும் அமலையும் இழந்து வேறு வழியில் செல்வீர்கள் என்ற கருத்தில் வருகின்ற ஆயத்தை ஓதி நபியவர்கள் உண்மையில் மௌத்துதான் என்று உண்மையை சொன்னார்கள். இந்த உண்மை உமரலிலானவர்களுக்கு கசப்பு தான் என்றாலும் சொன்னார்கள். இந்த உண்மையை சொல்கின்ற அபூபக்கர்களுக்கு கூட கசப்பு தான், பாரம் தான். தன்னோடு கூட இருந்த நபி மௌத்தாகி இருக்கிறார்கள். சொல்வதற்கு கஷ்டம், சொல்வதற்கு பாரம், உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அது உமர் ரலியல்லாஹு போன்ற சில சஹாபாக்களுக்கு கசப்பு தான், ஆனால் அதுதான் உண்மை. இறை கண்ணியமானவர்களே, இன்று நமக்கு ஏற்பட்ட முசீபத், நமது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், நமது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், நமது ஊர் பிரச்சனையாக இருக்கலாம், நமது இயக்க பிரச்சனையாக இருக்கலாம், நமது எந்த துறையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் இடத்துக்கு ஏற்றவாறு நடித்து வாழ்கிறோம். எது இனிமையாகப்படுகிறதோ அதை பின்பற்றுகிறோம். எது இலகுவாக தெரிகிறதோ அதை பின்பற்றுகிறோம். எது கவர்ச்சியாக தெரிகிறதோ அதை பின்பற்றுகிறோம். எது பார்ப்பதற்கு மற்றவர்களுக்கு மத்தியில் வெளிப்பகட்டாக தெரிகிறதோ அதை பின்பற்றுகிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா துறையிலும் வாகனம் வாங்குகின்ற எல்லோரும் தேவைக்குத்தான் வாங்குகிறார்களா என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, ஒருவருக்கு ஒரே வீட்டில் மூன்று வாகனங்கள் இருக்கு. வீடு கட்டுகின்றவர்கள் எல்லாம் தேவைக்குத்தான் கட்டுகிறார்கள் என்றால் ஐந்து பேருக்கு 50 பேர் வசிக்கின்ற வீடு எதற்கு? கண்ணியமானவர்களே, தேவைக்கு வாழ்பவர்கள் இன்று குறைந்து விட்டார்கள். ஆடம்பரத்திற்கும் மற்றவர்களோடு போட்டி போடுவதற்கும் மற்றவர்களை விட நான் துனியாவில் பேரடைக்க வேண்டும் என்ற ஒரு கம்படிஷன் தான் நடக்கிறது தவிர, கனாஅத் போதுமென்ற மனதோடு கிடைப்பதை கொண்டு வாழ்கின்ற சமூகம் இன்று இல்லாமலாகி வருகிறார்கள். ஏழைகளிடம் கூட இந்த தன்மை குறைந்து வருகிறது. கண்ணியமானவர்களே, நபியோருடைய வீட்டை பல பயன்களை கேட்டிருக்கிறோம். நபியவர்கள் பிறந்த மாதத்தில் நபியவர்களுடைய அந்த வாழ்க்கையுடைய சிரமங்களையும் சோதனைகளையும் கண்ணீர் வடித்து சிலர் கேட்டிருக்கிறோம். எந்த அளவு செயல்படுத்தினோம், எந்த அளவு வீடு நபியவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள், மனைவி உறங்கிக் கொண்டிருப்பார்கள், நபியவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலை மடிக்க வேண்டும். ஒருவர் தொழுகிறார், மற்றவர் உறங்குகிறார், உறங்குகின்றவர் காலை மடித்தால் தான் தொழுகின்றவருக்கு சுஜூது செய்ய இடம் கிடைக்கும். நபியுடைய வீடு வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியை சந்திப்பதற்கு. நபியுடைய விருப்பை கட்டிலை படுக்கையை பாருங்கள், நம்முடைய படுக்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அனுபவிப்பது தவறல்ல. இவ்வளவு அனுபவித்து எந்த அளவு அல்லாஹ்வுடன் தொடர்பாக இருக்கிறோம், எந்த அளவு நபியை பின்பற்றுகிறோம், எந்த அளவு இஸ்லாத்தை வளர்க்கிறோம், எந்த அளவு இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு காட்டுகிறோம், எந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கிறோம் என்று பாருங்கள். இந்த வீட்டுக்குள் வாழ்ந்த நபி ஒருவர் தூங்குகின்ற பொழுது மறுவர் கால் மடித்தால் தான் சுஜூது செய்ய முடியும். அப்படி சின்ன வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது நபி அவர்கள் ஒரு தடவை திடீர்ந்து எழுந்தார்கள், நடுநிசையில் எழுந்தார்கள். ஆயிஷா, கொஞ்சம் என்னை விடு, நான் இரவு பூரா அல்லாஹ்வுக்கு நின்று வணங்க போகிறேன், சொல்லப்போகிறேன், விடு ஆயிஷா. கண்ணியமானவர்களே, அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எந்த வீட்டுக்குள் நம்முடைய ஒரு அறையை விட சிறிய வீடு, நம்முடைய பாத்ரூமை விட சிறிய வீடு. இன்று பாத்ரூமே 10 பேசஸ் பாத்ரூம் அளவு, டாய்லெட் பாத்ரூம், அட்டாச் பாத்ரூம், 5 ஏழை குடும்பங்கள் வாழலாம் நமது பாத்ரூமில். யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை, இந்த சபையில் இருக்கின்ற யாருடைய வீட்டு பாத்ரூமையும் நான் கண்டதில்லை. கண்ணியமானவர்களே, நமது பாத்ரூம் 5 குடும்பங்கள் வாழ்கின்ற அளவு பெருசு. சிறிய அறைக்குள் வாழ்ந்த நபி, என்னை விடுத்தரப் போகிறேன், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே, உங்களுக்கு இப்படி கஷ்டப்பட்டு வணங்க வேண்டிய இபாதத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று மனைவி கேட்ட பொழுது நபியவர்கள் சொன்ன வார்த்தை, நபியவர்கள் சொன்ன வார்த்தையை தான் நமக்கு படிப்பினை. நான் ஒரு நன்றி மனப்பான்மை உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? வீட்டுடைய அளவென்ன? சுஜூது செய்வதற்கு மற்ற நபர் காலை மடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த வீட்டுக்குள் வாழ்ந்த நபி அல்லாஹ்வை நன்றி உணர்வோடு நின்று வணங்கினார்கள் என்றால் நமது தொடர்ந்து தொழுகையுடைய நிலைமைகள் என்ன, நமது சுபவுடைய நிலைமை என்ன, நமது 5 நேர தொழுகையுடைய நிலைமை என்ன, நம்முடைய ஜும்மாவுடைய நிலைமை என்ன? இக்காம சொல்லும் பொழுது வருகின்ற எத்தனை பேர், கணேபன தொழுகைக்கு வராத எத்தனை பேர், வெளியிலிருந்து பிரசங்கத்தை கேட்டுவிட்டு இக்காம சொல்கின்ற பொழுது வருகின்ற எத்தனை பேர், கண்ணியமானவர்களே, எந்த நன்றி உணர்வோடு வாழ்கிறோம்? எனவே துனியாவுடைய வஸ்துக்களை அனுபவிப்பது தவறல்ல, அதை தீனுக்கு உதவியாக மாற்ற வேண்டும், அதை தீனுக்கு தோதுவாக மாற்ற வேண்டும். இன்று உலகத்தில் எது அதிகமாக பேசப்படுகிறது? இஸ்லாமிய நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரம் தான் நோக்கம். யாரும் தவறாக எடுக்கக்கூடாது, எடுப்பதனால் சொல்லாமல் இருக்க முடியாது. பயான் 3 நிமிடம், விளம்பரம் 10 நிமிடம் ரேடியோவில், அது யார் எவர் எனக்கு தேவையில்லை, உண்மையை நான் சொல்வேன். பயான் 3 நிமிடம், விளம்பரம் 10 நிமிடம், என்ன நோக்கம்? பயானை காட்டி சம்பாதிக்கிறோம், பயானை போடுகிறோம். 3 நிமிடம் நமது நிகழ்ச்சியுடைய அளவு, 10 நிமிடம், 7 நிமிடங்கள் விளம்பரம், 3 நிமிடம் பயான், தொடர் பயான். ஒவ்வொரு தலைப்பில் அந்தந்த உலமாக்கள் பேசுகின்ற உலமாக்களை தவறாக பேசவில்லை, அங்கு ஒளிபரப்பப்படுகின்ற பிரசங்கிகளை தவறாக பேசவில்லை. நமது பயானுக்கு பின்னாலும் துனியா நுழைந்து விட்டது என்பதை சொல்ல வருகிறேன். விளம்பரம், பேப்பர் எடுத்தாலும் விளம்பரம், வட்டிக்கு தனி விளம்பரம், சினிமாவுக்கு தனி விளம்பரம், தொழிலுக்கு தனி விளம்பரம், திருமணத்துக்கு தனி விளம்பரம், எல்லாமே துனியா. பேருக்கு ஒரு பக்கம் இஸ்லாமிய சிந்தனை, பேருக்கு ஒரு பக்கம் இஸ்லாமிய ஏதோ ஒரு தலையங்கம், 20 பக்கத்திலே ஒரு பக்கம், கண்ணியமானவர்களே 5 வீதம் இஸ்லாத்தை கொதிக்க விட்டு மற்றதை எல்லாம், ஒரு பக்கம் காபத்துல்லா, மறுபக்கம் 7 ஸ்டார், ஒரு பக்கம் இஸ்லாமிய கட்டுரை, மறுபக்கம் சினிமா, ஒரு பக்கம் இஸ்லாத்துடைய என்ன சட்டதிட்டங்கள், மறுபக்கம் வட்டியின் பெருமதிகள். கனிமணலே எல்லாவற்றிலும் இந்த துணியா தலைவரித்து ஆடுகிறது. அட்வர்டைஸ் அடித்துக் கொண்டாலும் ஆசை வருகிறது. பிறக்கின்ற குழந்தை பிறக்குமா இல்லையா, உயிரோடு பிறக்குமா, மௌத்தாகி பிறக்குமா, பிறந்த உடனே இந்நாளில்லா ஓதுவோமா அல்லது அங்கிருந்தா சொல்லுவோமா, தெரியாது. ஆனால் பிறக்க இருக்கின்ற குழந்தைக்கும் கடன் வசதி இருக்கிறது. இத்தனை வீதப்பட்டி, இத்தனை வயதில் அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை உருவாகும், இத்தனை வயதில் அந்த பிள்ளைக்கு இப்படியான ஒரு படிப்பணம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, எல்லாமே நம்முடைய ஈமானை பறிக்கின்ற விளம்பரங்கள். எதிர்நீச்சு அடிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத பெரும்பெரும் பித்தனாக்கள் இன்று உருவாகி வருகிறது. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பிளான் பண்ணி திட்டம் தீட்டி நம்முடைய கலாச்சார ரீதியான ஒரு யுத்தத்தை மேற்கொள்கிறார்கள். அரபியில் சொல்வார்கள் அல் கஸ்வுல் ஃபிக்ரி, கலாச்சார தாக்கல், சிந்தனை ரீதியான ஒரு மோதல், சிந்தனை மைண்ட் செட் பண்ணுவது, சிந்தனை பிரைன் வாஷ் பண்ணுவது, பண்ணி பண்ணி எல்லாவற்றுக்கும் முண்டி அடித்துக்கொண்டு. கண்ணியமானவர்களே, எதற்கும் இன்று பாருங்கள், எத்தனையோ பேருடைய வீடு இன்னும் அவர்களுக்கு சொந்தமாகவில்லை, எத்தனையோ பேர் ஓட்டுகின்ற வாகனம் அவர்களுக்கு சொந்தமாகவில்லை, எத்தனையோ பேருடைய கடை லீஸ், எத்தனையோ பேருடைய வாகனம் ஃபினான்ஸ், எத்தனையோ பேருடைய வீடு ஃபினான்ஸ். மௌத்தாகினால் கூட எரிய திறந்தால் கட்டாவிட்டால் பேங்குக்கு போக போகிறது. அனந்த சொத்திலும் சேர்க்க முடியாத நிலைமை. கண்ணியமானவர்கள், ஏன் இது, ஏன் இது? கையில் இருக்கிறது 30 லட்சம். கையில் உதாரணம் சொல்கிறேன், யாரை சுட்டி காட்டவில்லை, உலகத்துடைய முஸ்லீம்களுடைய நிலைமையை சொல்ல வேண்டும். 30 லட்சம் கையில் இருக்கிறது, 30 லட்சத்துக்கு உட்பட்ட அழகான வாகனங்கள் இருக்கின்றன, 30 லட்சத்துக்குள் சொந்த பணம் கொடுத்து ஒரு சதம் கூட கொடுக்காமல் வாகனம் இருக்கிறது. இவர் டார்கெட் பண்ணுகிறார் 70 லட்சத்துடைய வாகனத்தை. கையில் இருக்கிறது 50 லட்சம், நல்ல வாகனம் இருக்கிறது, பிராண்ட் நியூ இருக்கிறது, 50 லட்சத்துக்கு வாங்கலாம் அல்ல, 40 லட்சத்துக்கு வாங்கலாம், புல் கேஷ் கொடுத்து வாங்கலாம். சட்ட பிரச்சனை வேறு, பயம், இன்கம் டாக்ஸ் உடைய பயம், ஏன் பயம், பொருளாதாரத்துடைய சரியான இஸ்லாத்தை பின்பற்றவில்லை எனவே பயம், ஜகாத் கொடுக்கவில்லை பயம், ஜகாத் 2.5 வீதம் அதற்கு பயம், கொடுப்பதில்லை, அவனிடம் மாற்றிப்பட்டால் முடிச்சத்தும் சீட் பண்ணப்படும் பயம். கண்ணியமானவர்களே, 50 லட்சம் உள்ளவர் 1 கோடி பெறுமதியான வாகனத்தை தாக்கல் பண்ணுகிறார். அதனால் தான் அவருக்கு கடன், அதனால் தான் லோன், அதனால் தான் லீஸ், அதனால் தான் பினான்ஸ். இஸ்லாமிய வங்கி, அந்த வங்கி, இந்த வங்கி என்று எந்த வங்கியாக இருந்தாலும் 20 லட்சத்துடைய வாகனத்தை 35 லட்சத்துக்கு தான் நாம் வாங்குகிறோம், 50 லட்சத்துடைய வாகனத்தை 75 லட்சத்துக்கு வாங்குகிறோம். ஏன்? பேராசை. 10 லட்சம் இருக்கிறது, அதற்கு ஒரு பாவித்த வாகனத்தை அவர் வாங்க முடியும். இதை எப்படி வாங்குவது? பிராண்ட் நியூ வாங்க வேண்டும், லக்ஸரி வாகனம் வாங்க வேண்டும், என்ன நியூ மாடல் வாங்க வேண்டும். கண்ணியமானவர்களே, போட்டி. சொந்த வாகனம் எத்தனை பேரிடம், மனசு கட்டு கேளுங்கள், நான் வசிக்கின்ற வீடு என்னுடைய பூர்த்தியான சொந்த பணமா, என்னுடைய வாகனம் என்னுடைய சொந்த வாகனமா, என்னுடைய கடை என்னுடைய சொந்த வாகனமா, நான் ரோல் பண்ணுகின்ற கேபிட்டல் முழுக்க என்னுடைய பணமா? கண்ணியமானவர்களே, ஏன் இப்படி மாறுகிறோம், ஏன் இப்படி பரம்பரையை கூட அழிவில் தள்ளிவிட்டு போகிறோம்? கண்ணியமானது. எனவே அந்நிய கலாச்சாரத்துடைய தாக்கம் தான் இது, வட்டியுடைய தாக்கம் மேற்கத்தியருடைய தாக்கம், சூதுடைய தாக்கம் மேற்கத்திய தாக்கம், ஏமாற்றம் மேற்கத்திய ஏமாற்றம். எந்த துறையை எடுத்துக் கொண்டாலும் கண்ணியமானது, கலாச்சார மாற்றம் ஏற்படுகிறதா? நம்முடைய காட்சி, நாம் பார்க்கின்ற காட்சி அதிகமாக கேட்கின்றது, அதிகமாக வாசிக்கின்றது. நமது 3 வகையான இன்கம்கள் தான் நமது கலாச்சாரத்தை கெடுத்து நம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்குகிறது. அதில் ஒன்றுதான் வாசிப்பு. அதிகமாக எதை வாசிக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதினோம், எத்தனை பக்கம் பேப்பர் வாசித்தோம் என்று 2 பிரித்தால் எந்த பக்கம் நபர்கள் கூடுதலாக நிற்பார்கள்? இன்று காஜுஸ் 5 பக்கம் குர்ஆன் ஓதியவர்கள் வலது பக்கம் வாருங்கள், 10 பக்கம் பேப்பர் வாசித்தவர்கள் இடது பக்கம் வாருங்கள் என்றால் எந்த கூட்டத்தில் அவர் கூடுதலாக இருக்கும்? இன்று நல்ல பேச்சுக்களை கிராத்து குரானை நல்ல புத்திமதிகளை காதால் கேட்டவர்கள் வலது பக்கமும் மற்றவர்களுடைய குறையையும் என்ன குரங்களையும் கோள்களையும் உலகத்தில் நடக்கின்ற முசீபத்துகளையும் காதால் கேட்டவர்கள் இடது பக்கம் என்றால் எதற்காக கூடுதலாக இருக்கும்? கண்ணியமானவர்களே, மசிதிக்குள் போனவர்கள் எத்தனை பேர், இபாதத் செய்தவர்கள் எத்தனை பேர், கண்ணா நல்லவற்றை பார்த்த எத்தனை பேர், குரானை பார்த்தவர்கள் எத்தனை பேர், அல்லது வேறு வேறு காட்சிகளை பார்த்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் எதற்காக கூடுதலாக இருக்கும்? எங்கு போகிறோம்? நான் சும்மா பேசவில்லை. இன்னசம் கேள்வி, நம்முடைய கேள்வி செவிப்புலன், வல் பசர் பார்வை, வல் ஃபுஆத் சிந்தனை, உள்ளமும் மூளையும் சம்பந்தப்படுத்தி நாம் சிந்திக்கின்ற, திங்க் பண்ணுகின்ற, பிளேன் பண்ணுகின்ற, ஃபீல் பண்ணுகின்ற விடயங்களை பற்றி கூட கேட்கப்படும் என்று குர்ஆனில் ஆயத்திருக்கிறது. என்ன கண்ணியமானவர்களே, இப்பொழுது நான் இதுவரைக்கும் பேசியது உலகத்துக்கு ஏற்றவாறு நாம் மாறாமல் நமக்கேற்றவாறு உலகத்தை மாற்ற வேண்டும். நம்முடைய மார்க்கத்துக்கு தோதுவாக குடும்பத்தை மாற்ற வேண்டும், நண்பர்களை மாற்ற வேண்டும், பாடசாலையை மாற்ற வேண்டும், என்ன தொழிற்சாலையை மாற்ற வேண்டும், கடையை மாற்ற வேண்டும். தொழிலுக்கும் கடைக்கும் பொருளாதாரத்துக்கும் ஏற்றவாறு நாம் மாறியதுதான் இன்று லோன் எடுக்காமல் ஓடி எடுக்காமல் நம்மால் 5 பணம் சம்பாதிக்க முடியவில்லை. துனியாவுக்கு ஏற்றவாறு நாம் மாறியதுதான் எல்லோருமே வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். எல்லோரும் வட்டியின் புகை ஒரு காலத்தில் அது கூடப்படும் என்று சொன்ன அந்த நிலைமையில் இருக்கிறோம். தாயோடு மிக கேவலமான ஒரு பாவம். பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நாம் மாறினால், இஸ்லாமிய பொருளாதாரம் நேர்மையானது, நீதியானது, கலப்படம் பொய் வஞ்சகம் இல்லாதது, வட்டி இல்லாதது, இதை எடுக்கவில்லை. இதை உலமாக்க சொல்கிறார்கள், எடுப்பதில்லை. அப்படி சொல்கின்ற உலமாக்களையும் கண்ணுக்கு காட்ட முடியாது. உண்மையை பேசுகின்ற உலமாக்களோடு கசப்புணர்வு. உண்மை பேசிய உலமாக்களுக்கு அந்த மின்பரிலே அதற்கு பின்னால் ஜும்மா பயான் கிடையாது என்ற நிலைமைக்கு நாம் போகிறோம் என்றால் நாம் உலகமயப்பட்டிருக்கிறோம், நாம் துனியாவுக்கு அடிமையாக இருக்கிறோம். உண்மை பேசுகின்ற உலமாக்களை தான் மதிக்க வேண்டும், இறக்கமாக பார்க்க வேண்டும். ஏன் நம்மை சுவர்க்கத்துக்கு போவதற்கு படாத பாடுபடுகிறார்கள் என கண்ணியமானவர்களே. எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். இஸ்லாத்துடைய பொருளாதாரம் வர வேண்டுமா? இஸ்லாமியமயப்பட வேண்டும். அது அந்நிய கலாச்சாரம் என்ற தொடரில் தான் கண்ணியமானவர்களே ஒரு தருணத்தில் இருக்கிறோம், ஒரு முக்கியமான தருணம். இந்த நிகழ்வு 10, செவ்வாய்க்கிழமை நிகழ்வு 14, பிப்ரவரி 14 என்றால் சின்ன பிள்ளைக்கு தெரியும் என்ன தினம் என்று. நான் பேசிய தலைப்புக்குள் இதை உள்ளடக்குகிறேன். துனியாவுடைய கலாச்சாரத்துக்கு அந்நிய கலாச்சாரத்துக்கு நாம் எந்த அளவு மாறியிருக்கிறோம் என்பதைத்தான் இப்பொழுது நான் இறுதியாக சொல்லி முடிக்கப் போகிறேன். கனிமரவே, பிப்ரவரி 14 என்பது இரண்டு விதமான, பல பேர் இருக்கலாம், பிரபலியமாக இரண்டு விதமான பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற தினம். வலண்டைன்ஸ் டே, லவர்ஸ் டே. கனிமரவர்களே, இது எங்கு சம்பந்தப்படுகிறது? நமது ஹொபியோடா, நமது ஜொலியோடா, நமது என்டர்டைன்மெண்டோடா, நமது என்ஜாய்மெண்டோடா? இல்லை, நமது கொள்கை அகீதாவோடு சம்பந்தப்படுகிறது. காதலர் தினம் நமது கொள்கையோடு சம்பந்தப்படுகிறது. காதலர் தினத்தை விசுவாசத்தோடு ஒருவர் பின்பற்றினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர் இஸ்லாத்துடைய வரையறைக்கு அங்கால் சென்று வருகிறார். வருகிறாரா இல்லையா? செல்கிறார். அதை விளங்கப்படுத்துவேன். லவர்ஸ் டே என்பதை விட கூடுதலாக வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லப்படுகிறது. இந்த வேலண்டைன் என்பது என்ன? காதலா? இல்லை. அன்பா? இல்லை. காதலர் என்ற கருத்தா? இல்லை. வேலண்டைன் என்பது 300 காலத்திலே வாழ்ந்த, ரோமிலே வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ மதகுருடைய பெயர். ஒரு பரிசுத்த அல்லப்பர் திட்டப்பர் அந்தப்பர் இந்தப்பர் என்பார்களே, அப்படி ஸ்தானத்தில் இருந்தவர். கண்ணியமானவர்களே, கிளாடியஸ் அரபியுடைய வார்த்தை தருகிறேன், அது ஆங்கிலத்தில் எப்படி பாதிப்பார்கள் தெரியாது. ரோம் சக்கரவர்த்தியுடைய பெயர். இவன் அந்த காலத்திலே பிற நாடுகளோடு யுத்தம் செய்வதற்கு வாலிபர்களை அதிகமாக தயாராக்கினான். வாலிபர்களுக்கு, வயது வந்தவர்களுக்கு திருமணம் முடிக்க கூடாது என்று கடும் சட்டம் போட்டான். எந்த பெண்களோடும் இவர்கள் தனிமைப்படக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது என்ற சட்டத்தை சுயநலத்துக்கு போட்டான் அவருடைய யுத்தத்துக்கு. கண்ணியமான இந்த நேரத்திலே காதலித்து எப்படி கைகேற்பது, எப்படி தேர்வது, எங்கு ஓடுவது, எங்கு சென்று கள்ள திருமணம் செய்வது, எங்கே ஒளிந்திருந்து வாழ்வது என்ற ஆசையில் உள்ள இளஞ்சோடிகளுக்கெல்லாம் தன்னுடைய மத தேவாலயத்துக்குள் வைத்து கள்ள திருமணம் செய்து கொடுத்தவருடைய பெயர் கள்ள திருமணம். விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்து பராமரித்தவருடைய பெயர் தான் வேலண்டைன். கனிமணன் இப்பொழுது திருமணம், கள்ள திருமணம் நடக்கிறது. காதலர்கள் காதலிகளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய குருவிடம் ஓடி வருவார்கள். சேர்த்து வையுங்கள் குருவே, அவர் வழியாக இருந்து நடத்துவது என்ன அருகலை இருக்கிறது. கனிமணலில் கள்ள திருமணங்களை ஜோடி போட்டு அனுபவிக்க வைத்து ஜினாவுக்கு தூண்டியவன் தான் இவன். உண்மையான திருமண பேச்சுவார்த்தையும் விளைந்து வைத்தான், கள்ள திருமணங்களை செய்து வைத்தான், காதல் ஜோடிகளை இணைத்து இடமளித்து ரகசியமாக பாவம் செய்வதற்கு லைசன் கொடுத்தவன். இப்பொழுது சக்கரவர்த்திக்கு கேள்விப்படுகிறது, இப்படி நடக்கிறது, நாட்டு சட்டத்துக்கு துரோகம் செய்தார் என்பதற்காக அவர் தூக்கிலிடப்பட்ட நாள் தான் பிப்ரவரி 14. அவர் தூக்கிலிடப்பட்ட நாள் மாமா வேலை பார்த்தவன், கேவலமாக சொல்லுவோம் கண்ணியமானது, அப்படி கேவலமான தொழில் செய்தவன் தூக்கிலிடப்பட்ட மரண தண்டனை கொடுக்கப்பட்ட நாளில் தான் நாம் இன்று ரெட் ரோஸ் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இன்று காடிலே அது ரெட் கலரிலே பெரும்பாலும் வரும். அதில் ஒரு என்ன, அதில் ஒரு என்ன இதயத்துடைய ஒரு வரைபடம் இருக்கும், அதில் ஒரு அம்பு இருக்கும், அதில் சிறுவனுடைய ஒரு பொட்டோ இருக்கும் என்றெல்லாம் அந்த காலத்தில் உருவாகியது இன்று வரைக்கும் வருகிறது, உலா வருகிறது. கண்ணியமானவர்களே, சொல்ல வருவது இது நம்முடைய கொள்கையோடு கிறிஸ்தவர்களுடைய ஒரு மத அனுஷ்டானத்தை இன்று நம்முடைய முஸ்லிம் சட்டை கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுகிறார்கள். பிப்ரவரி 14 இந்த வேலை செய்கின்றவர்கள் அது பேஸ்புக் மூலம் அனுப்பலாம், அது வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம், அது இன்ஸ்டாகிராம் மூலம் அனுப்பலாம், அது எந்த சோசியல் மீடியாவில் அனுப்பலாம். கண்ணியமானவர்களே, கிறிஸ்தவ மதகுரு காதல் ஜோடிகளை சேர்த்து பாவம் செய்ய வைத்தவன் செத்த திறத்தை சுத்தம் கொண்டாடுகிறோம். எங்கு போகிறோம்? இது ஒன்று. இன்னும் எத்தனையோ விளக்கங்கள் இதில் இருக்கின்றன, நான் இதை இத்தோடு நிறுத்துகிறேன். புத்திசாலி வாலிபர்கள், யுவதிகள், இவர்களுக்கு நாமும் இடமளிக்க கூடாது. பெற்றோர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த தேர்தலை சுதந்திரமாக சுத்தமிடக் கூடாது. இந்த தேர்தலை சுதந்திரமாக நண்பர்களோடு அலையவிடக் கூடாது, உலாவரம் விடக்கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய பிள்ளைகளை வைப்பதற்கு நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்டவர்களை உருவாக்குகின்ற சூழல் இல்லாமலாக வேண்டும். காதலை தூண்டுகின்ற சாதனம் நமது வீட்டில் இருக்கக்கூடாது. கொலையை தூண்டுகின்ற சாதனம் நமது வீட்டில் இருக்க முடியாது. இச்சையை தூண்டுகின்ற சாதனம் நமது வீட்டில் இருக்கக்கூடாது. தந்தை, தாய், பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சிரித்து சிரித்து பார்க்க கூடாது. கண்ணியமானவர்களே, இதை நான் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். எனவே இதற்கு தயாராக இருக்கின்ற இப்படிப்பட்ட பொருட்களை தன்னுடைய கடையிலே கொண்டு வந்து விற்க தயாராக இருக்கின்ற வியாபாரிகள் லவஸ் என்றே கடை திறக்கிறார்கள். காதலர்களுக்கென்றே கடை திறந்தால் எங்கு பறக்கத்து? காதலர்கள் என்ன இபாதத்தை செய்கிறார்கள்? காதலர்கள் தனிமையிலே குரான ஓதுகிறார்கள்? காதலர்கள் தனிமையிலே என்ன இஸ்லாத்துடைய விளிமியங்களையா பரிமாறிக் கொள்கிறார்கள்? லவர்ஸ் கிஃப்ட் ஐட்டம், பென்சி ஐட்டம் என்ற பெயரில் திறக்கிறோம். நான் என்னுடைய பணத்தில் வாங்குகிறேன், நான் விற்கிறேன். தக்குவ இறையற்றத்துக்கும் நல்ல நல்ல விடயங்களுக்கும் உதவியாக இருங்கள். பாவத்துக்கும் பகைமைக்கும் உதவி செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி இப்படிப்பட்ட பொருட்களை விற்கின்றவர்களும் இந்த பாவத்தில் சம்பந்தப்படுகிறார்கள். அதே நேரம் ஹதீஸும் இருக்கிறது, ஒரு வார்த்தையை கொண்டு யாராவது ஒருவர் அசத்தியத்துக்கு உதவி செய்தாலும் அதனுடைய தாக்கம் அவருக்கு தண்டனை கிடைக்கும். எனவே வேலண்டைன்ஸ் டேயை பரிமாறக்கூடிய வார்த்தைகள் எழுதிய அந்த காடுகளை விற்கின்ற வியாபாரிகளே, ரெட் ரோஸ்களை, சிகப்பு ரோசா அந்த மலர்களை விற்கின்றவர்களே, நீங்களும் இந்த கிறிஸ்தவ மதகுருடைய சத்த தினத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் விற்கிறீர்கள், அதை நீங்கள் பணமாக கொள்கிறீர்கள், அதை தன் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் உண்ண கொடுக்கிறீர்கள். அந்த பணத்தில் தான் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்கிறீர்கள். கண்ணியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை விடுவோம், இதற்கேற்றவாறு நாம் மாறாமல் அதைவிட்டும் பரிசுத்தமாகவும் நம்மை பாதுகாப்போம், நம்முடைய பெண்களை பாதுகாப்போம். இறுதியாக இப்படி ஒரு துறையில் பல பேர் பல முயற்சிகளை செய்கிறார்கள். இறுதியாக ஒரு இரண்டு நபர்கள் முக்கியமான விடையை சொல்லப்போகுது. கண்ணியமானவர்களே, பராமரிப்பற்ற சிறுவர்கள் எத்தனையோ பேர் என்று மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்காணிப்பற்ற சிறுவர்கள் எத்தனையோ பேர் மாற்று மதஸ்தானங்களிலே மாற்று மத குருக்களாக வருகின்ற அந்த படிப்பை தொடர்கிறார்கள். நமது நாட்டில் கண்ணியமானவர்களே, சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் முஸ்லீம்களுக்கு மிக மிக குறைவு. 5 அல்லது 6 தான் நமது நாட்டிலே இருக்கின்றன. அதில் ஒன்று அல்லாவுடைய கிருபை. அல்லாவுடைய கிருபை, மத்திய மாகாணத்துக்கென்று ஒரு சிறுவர் ஒரு பராமரிப்பு நிலையம் உருவாகி இருக்கிறது. நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன், விவரமான ஒரு கடிதம் வாசிக்கப்படும் சலாம் கொடுத்ததற்கு பின்னர் அதையும் கேட்டுவிட்டு செல்லுங்கள். இப்படிப்பட்ட விடயங்களுக்கு நம்முடைய பணம் செலவழிக்கப்படும் என்றால் நம்முடைய பரம்பரையை அந்த இடமையிலிருந்து நம்ம பாதுகாப்பான், அந்த கட்டத்திலிருந்து நம்மை பாதுகாப்பான். பிள்ளைகள் வேறு வழிகளை செல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதோடு பெற்றோர்கள் அனாதரவாக விட்ட பிள்ளைகளையும் பாதுகாப்பது, அனாதைகள் என்றொரு சாரர் இருக்கிறார்கள், அவர்களையும் நாம் வளர்ப்பது பாதுகாப்பது போன்று பெற்றோர்கள் இருந்தும் அனாதரவாக விடப்பட்ட சிறுவர்களுக்கும் நம்முடைய கண்காணிப்பும் செலவும் சதக்காவும் அவசியம். எனவே அதையும் கொடுத்து அரசின் கீழ் நிறைவேறக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவானாக. வாலிப வயதில் அந்நிய கலாச்சாரங்களை விட்டு ஒழுகி வாலிபர்கள் அரசின் கீழ் நிறைவேறக்கூடிய அந்த கூட்டத்தில் நமது வாலிபர்களை இளைஞர் யுவதிகளாக மாற்றுவானாக. நான் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, உண்மையான இறை அச்சத்தை தருவாயாக, இஸ்லாமிய ஒழுங்குகளை பின்பற்றக்கூடிய ஒழுக்கமான வாழ்க்கையை தருவாயாக, எமது நாட்டு நிலைமையிலே சீராக்குவாயாக, முஸ்லீம்களுடைய நிலைமையிலே சீராக்குவாயாக, உலக முஸ்லீம்களுடைய சிரமங்களை ஆற்றி வைப்பாயாக, சொந்தங்களை அகற்றி வைப்பாயாக. என்னென்ன நாட்டில் எந்த இடத்திலே முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அனைத்து பிரச்சனைகளையும் உன்னுடைய அருள் மூலம் நீ போக்கி வைப்பாயாக. ஈமாடன் வாழ்ந்து கரிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.